إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّنْ غَفُورٍ رَّحِيمٍ وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காத்தமுல் நபியீன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை வெற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹுடைய சுன்னத்களில் நின்றும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து தான், அல்லாஹுடைய வழிமுறைகளில் நின்றும் ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை தான். ஒரு மனிதன் அல்லாஹ்வா ரசூல மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆகராவை பற்றி ஈமான் கொண்டதுக்கு பின்னால அந்த மனிதனுடைய ஈமானுடைய விஷயத்துல அமாலுடைய விஷயத்துல உறுதியாக இருக்கிறானா இல்லையா என்பத நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சோதிச்சு பார்த்தே தீருவார். எனவே இது ரப்புல் ஆலமீனுடைய சுன்னத்தின் நின்றும் உள்ளது. இது இந்த காலத்துல மாத்திரம் அல்ல, 1400 வருடங்களுக்கு முன்னால எப்பொழுது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்தினானோ அந்த நேரத்திலே இருந்து ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு இந்த சுன்னத்தை அல்லாஹ் ஹயாத்தாக்கி கொண்டேதான் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் அல்ல, அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தின உம்மத்தார்களை பார்த்தாலும் ரப்புல் ஆலமீன் இதே சுன்னத்தை ஹயாத்தாக்கி கொண்டேதான் இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் விரும்பியோ விரும்பலையோ ரப்புல் ஆலமீனுடைய இந்த சோதனைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த சோதனைகளுக்கு நாங்க முகம் கொடுக்கிறது ஆக முக்கியமான ஒரு விஷயம். நாங்க இப்ப என்ன பார்க்கணும் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அந்த சோதனைகள் நிலைமைகள் வரக்கூடிய நேரத்துல அந்த சஹாபாக்கள் எந்த முறையில நடந்து கொண்டாங்க, அந்த சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில வழி நடத்தினாங்க என்பதை நாங்க பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, சில சந்தர்ப்பங்கள்ல எங்களோட உள்ளத்துல தாங்க முடியாத சில நிலைப்பாட்டுகள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா உண்டாக்குவான். ஆனாலும் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்ன, அந்த ஒவ்வொரு நிலைமையிலையும் இந்த மனிதன் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த மனிதன் நடக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அததான் குர்ஆன்ல தெளிவாகவே அல்லாஹ் சொல்றான், அஹசிபன்னா ஐயகூலு ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா நாங்க எல்லாம் ஈமான் கொண்டுட்டோம் என்று சொன்ன உடனே எந்த விதமான சோதனையும் இல்லாம அவர்களை நாங்க சும்மா விட்டுடுவோம் என்பதாக அவர்கள் நினைக்கிறாங்களா என்பத அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலாவே குர்ஆன்ல கேட்கிறான். எனவே அல்லாஹ் எங்களைய சோதிக்காம சும்மா விட போறது இல்லை என்பத ரப்புல் ஆலமீனே குர்ஆன்ல தெளிவாகவே சொல்லிட்டான். அது மட்டுமல்ல, அந்த சோதனையும் எப்படியா கொஞ்சம் சோதனைகளாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான். உங்களோட உயிர்களை கொண்டு நாங்க சோதிப்போம், உங்களோட பொருட்கள்ல நாங்க உங்களைய சோதிப்போம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு காதால கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாத சில விடயங்களை கேட்க வச்சியும் நாங்க உங்களைய சோதிப்போம் என்பதா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பேசக்கூடியவர்கள், ரசூலை ஏசக்கூடியவர்கள், குர்ஆன் திட்டக்கூடியவர்கள், முஸ்லிம்களை கேவலப்படுத்தக்கூடியவர்கள், இந்த வார்த்தைகள் கேட்கறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனா படைத்த அல்லாஹ் சொல்றான், இந்த வார்த்தைகள் உங்களோட காதால நாங்க கேட்க வைப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், இவ்வளோ வார்த்தைகளையும் அல்லாஹ் கேட்க வைக்கிறான், எங்கட பொருட்கள்ல எங்கட உயிர்கள்ல அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக சொல்லியும் ரபுல் ஆலமீன் என்ன சொல்றான் என்றா, வபஷிரி ஸாபிரீன், யாரெல்லாம் பொறுமையோடு இருக்கிறாங்களோ அந்த கட்டத்தை தாண்டறதுக்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய முறையில நடந்து கொள்றாங்களோ அவர்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்க என்பதாக தான் நல்லா சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சில நேரத்துக்கு இந்த பொறுமை என்ற வார்த்தை சொல்லக்கூடிய நேரத்திலே சிறுநேரங்களை எங்களுக்கு கோபம் வரலாம். பொறுமை என்று சொல்றது எவ்வளவுதான் நாங்க செய்ய, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது, நாங்க ஒரு நாட்டுல ஒரு மைனாரிட்டியாக இருந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும் தான் மக்களை சஹாபாக்கள் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு பயங்கரமான சோதனைகள் அந்த சஹாபாக்களுக்கு வந்து கொண்டிருந்துச்சு. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட குடும்பத்துக்கே ஒரு சோதனை, வாப்பாக்கு சோதனை, உம்மாக்கு சோதனை, புள்ளேலுக்கு சோதனை. அதுக்கு பக்கத்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்டே போறாங்க, கண்ணால பாக்குறாங்க அநியாயம் நடக்குது. இந்த நேரத்துல சபரன் யா ஆல யாசிர் இன் மௌஇதகுமுல் ஜன்னா, யாசிருடைய குடும்பத்தார்களே நீங்க பொறுமையோட இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான் என்பதாக. எனவே அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன, நீங்க பொறுமையோட இருங்க. ஆனா மேல் மட்டங்கள் குறைஷிகள் முஷ்ரிகீன்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச்சுவார்த்தைகள் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. ஆனா முஸ்லிம்களுக்கு சொன்னாங்க, நீங்க பொறுமையோட இருங்க, உங்களோட கைகளை நீங்க கெட்டி வச்சுக்கோங்க என்பதாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எந்த அளவுக்கு சிரமம் வந்துச்சு என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்கள் இருக்கக்கூடிய சில சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்க குடும்பங்களோட நீங்க ஹிஜ்ரத் செய்யுங்க அபிசீனியாவுக்கு என்பதா, இத்தியோப்பியாவுக்கு நீங்க ஹிஜ்ரத் செய்யுங்க, மக்காவை விட்டுட்டு பேசிடுங்க என்பதா. நான் என்ன சொல்ல வரேன் என்றா, எப்போ ஒரு கூட்டம் முதலாவது ஹிஜ்ரத் மதீனாக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு முன்ன முதலாவது ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு போறாங்க, அந்த அபிசீனியாவுக்கு போயிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க, அங்க உள்ள நஜாஷி மன்னன் அவர் ஒரு கிறிஸ்டியனாக இருந்தார், வந்த அந்த முஸ்லிம்களுக்கு அசைலம் கொடுத்துட்டார், பாதுகாப்பு கொடுத்துட்டார், இந்த நேரத்திலையும் இந்த அபிசீனியால உள்ள முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்க கூடாது என்பதற்காக வேண்டி மக்களை இருந்து ஒரு கூட்டம் ஒரு ரெண்டு மூணு பேர் முஷ்ரிகீன்கள் போனாங்க அந்த நஜாஷி மன்னனுக்கு பேய்த்து விஷம் ஊற்றுறதுக்காக வேண்டி. இந்த முஸ்லிம்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் என்ன சம்பவம் சொல்ல வரேன் என்றா, போனது ஒரு சாதாரண ஆள் அல்ல, அந்த போன ஒருவர் தான் அம்ர் இப்னுல் ஆஸ். பிற்காலத்துல ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சஹாபியாக மாறினவர். ஆனா அந்த நேரத்தில் அவர் முஷ்ரிகீன் மக்காவுடைய முஷ்ரிகீன்கள் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தார், ஒரு பயங்கரமான சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். அவர் தான் அந்த இத்தியோப்பியாவுக்கு போயிட்டு அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக பேசக்கூடியவர் என்பதை நீங்க மறந்துடுவார். அம்ருபுனுல்லா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை பேச என்ன சொல்றாங்க, எங்கட நாட்டில இருந்து உங்களோட நாட்டுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க, அவங்க எங்கட மார்க்கத்தில் உள்ளவங்க மார்க்கத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கிட்ட எந்த விதமான கேள்வி கணக்கும் நீங்க கேட்கவானும், சத்தம் இல்லாம ஆட்களை எங்களுக்கு தந்துடுங்க, நாங்க அவங்களை கொண்டு போறோம், இங்க மட்டும் அவங்களை வச்சிடவானோம் என்பதாக சொன்னா, உங்களுக்கு நாங்க ஹதியா கொண்டாந்திருக்கிறோம், கிஃப்ட் கொண்டாந்திருக்கிறோம், பரிசுகள் கொண்டாந்திருக்கிறோம், எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை நஜ்ஜாஷி மன்னன் என்ன சொல்லிட்டாருண்டா, இவங்களுக்கிட்ட எந்த விசாரணையும் இல்லாம ஏண்ட பாதுகாப்புக்கு கீழே உள்ளவர்களை நான் சும்மா விட மாட்டேன் என்பதாக நான் விசாரிச்சேதான் தீருவேன். தவறான கருத்துக்கள் இந்த முஸ்லிம்களை பத்தி போடப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் ஒரு விசாரணை நடக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை முஸ்லிம்கள் அந்த அபிசீனியால ஒத்துமையா இருந்தாங்க, முஸ்லிம்கள் ஒத்துமையா இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது முஸ்லிம்களுக்கு மத்தியில. சரி, இப்ப நஜ்ஜாஷி மன்னன் கூப்பிட போறார், நாங்க என்ன செஞ்சு கொள்வோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த நேரத்தில் மஷூரா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க நபியோட மருமகனும் இருக்கிறார், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், 20 வயது உள்ள ஒரு வாலிபரும் இருக்கிறார். குடும்பங்களோட சிலர்கள் பேசிருக்கிறாங்க, மஷூரா பண்றாங்க, யாரு பேசுறது? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அரசருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, போன உடனே அந்த அரசன் சிஸ்டம் ஒன்று இருக்குது, எல்லாமே சுஜூத் செய்யணும் அந்த அரசனுக்கு. ஆனாலும் என்ன நடக்குது, முஸ்லிம்கள் முடிவு செஞ்சுட்டாங்க, இல்ல நாங்க சுஜூத் செய்ய மாட்டோம். போனதுக்கு பின்னால கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அவர்கள் அழகான அமைப்புல சுஜூத் செய்யாம அவர்களை வரவேற்கக்கூடிய அமைப்புல, அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புல ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சில வார்த்தைகளை சொல்லிட்டு உள்ளுக்கு போறாங்க. போன உடனே அந்த குழப்பம் தான், என்ற அவங்க மருவ விஷத்தை போட்டாங்க, பாருங்க உங்களுக்கு சுஜூத் செய்யாம இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், முதல் கேள்வியே இதை பத்தி தான், ஏன் நீங்க எங்கட கால புலாம இருக்கிறீங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு உட்பட சஹாபாக்கள் அழகான அமைப்புல விளங்கப்படுத்துறாங்க, நாங்க அல்லாஹ்வை தவிர யாருக்குமே சுஜூத் செய்ய மாட்டோம், அது எங்களுடைய நபியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாப்பா உம்மாவாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணும்னே நஜ்ஜாஷி மன்னன் ஏற்றுக்கொண்டுட்டான். நாங்க சிறுக்கு குப்புறு இதாக ஒண்ணும் செய்யறதுக்கு தயார் இல்ல. அதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அழகான அமைப்புல இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறார். நஜ்ஜாஷி மன்னன் கேட்கிறாரு, உங்களோட அந்த இறங்கின குரான் என்று சொல்றீங்களே, அதுல சில வார்த்தைகளை ஓதி காட்டுங்களே என்று சென்ன நேரத்துல சூரத்து மரியம ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதி காட்டுறாங்க. அந்த மஜ்லிஸ்ல இருந்து எல்லாம் கிறிஸ்டியன் அவர்களுடைய கண்ணால கண்ணீர் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அம்ருபுனுல் ஆஸ் யோசிக்கிறார், அடே நாங்க வந்ததே குழப்பறதுக்கு, பார்த்தா இந்த அரசர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மாறிட்டே. அதுக்கு பின்னால் அரசர் சொன்னார், இவர்கள் எந்த குர்ஆன் ஓதுறாங்களோ அதே மாதிரி தான் எங்கட பைபிள்லையும் இருக்குது, எனவே இவர்களுடைய விஷயத்துல நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று அப்படியே விட்டுட்டான். ஆனா அம்ருபுனுல் ஆஸ் போகக்கூடிய நேரத்துல சும்மா போகல, அவர் ஒரு வார்த்தை ஒரு சபதம் எடுக்கிறார், நாளைக்கு நான் வந்து ஒரு குழப்பத்தை உண்டா காட்டி பார்ப்போம், இந்த நியத்தோட தான் வெளியே போறார். அடுத்த நாள் வந்து நஜ்ஜாஷி மன்னனுக்கு வந்து செல்றாரு, ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பத்தி உங்களுடைய கொள்கைக்கும் இவர்களுடைய கொள்கைக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்குது, இவங்க உங்களே போல நம்பக்கூடியவர்கள் அல்ல என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, மறுவ விசாரணை நடக்குது. இந்த நேரத்திலையும் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அழகான அமைப்புல விளங்கப்படுத்துறாங்க, குர்ஆன் செல்லக்கூடியது இவங்க மஷ்ஹூரா பண்றாங்க, நாங்க போய் ஒன்றும் செல்ல தேவையில்லை, குர்ஆன்ல உள்ளது நாங்க சொல்லுவோம். இந்த விஷயத்த சென்னத்துக்கு பின்னால அந்த நஜ்ஜாஷி மன்னன் என்ன செய்யறாருண்டா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அவரும் ஒரு புஸ்தம் ஒன்று எடுத்துட்டு செல்றார், இவங்க சொல்லக்கூடிய முறையில தான் எங்கட புஸ்தங்கள்ல இருக்குது. கடைசியாக கொடுத்த ஹதியாக்கள் எல்லாம் திருப்பி கொடுத்து சொன்னாங்க, எந்த காரணத்துக்கும் இந்த முஸ்லிம்களை நாங்க விட்டுட மாட்டோம், அவங்க இங்க நிம்மதியா எங்க ஆட்சிக்கு கீழே இருக்கட்டும் என்பதாக சொன்னாங்க. ஆனா நான் என்ன செல்ல வாரேன் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இவர்களுக்கும் ஒரு சோதனை வந்துச்சா இல்லையா? இஸ்லாத்தை பத்தி தவறான எண்ணங்கள் போடப்பட்டுச்சா இல்லையா? அவங்க நாட்டை விட்டுட்டு வேறொரு நாட்டுக்கு போனாலும் அங்கேயும் நிம்மதியாக இருக்க விடாம இருந்தாங்களா இல்லையா? இந்த நேரத்திலையும் முஸ்லிம்கள் ஒத்துமையாக இருந்து அந்த நிலைப்பாட்டை முகம் கொடுத்தாங்களா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, வல்லாஹி நான் சொல்றேன், எங்கட நாட்டிலையும் இப்ப நடந்திருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா இதே மாதிரி தான். பலர்கள் அது ஆர்மியாக இருக்கலாம், நேவியாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், எஸ்டிஎஃப் ஆக இருக்கலாம்,
கவர்மெண்ட் சர்வன்ட்ஸாக இருக்கலாம், அந்நிய டாக்டர்மார்களாக இருக்கலாம், மினிஸ்டர்மார்களாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இஸ்லாத்தை பத்தி இப்ப கேள்வி கேட்கிறாங்க. மினிஸ்டர்மார்கள் பார்லிமெண்ட்ல யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை பத்தி கேவலமாக பேசினாங்களோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, தனிப்பட்ட அமைப்புல ஜம்யத்துல் உலமாக்க சொன்னாங்க, வாங்க நாங்க சொன்னோம் உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கலாட்டி நீங்க வேறொரு நாட்டுக்கு போங்கோ என்று. ஏன் நாங்க சொன்னோம் என்றா எங்களுக்கு உங்களோட குரானை பத்தி சந்தேகம் இருக்குது, உங்களோட மார்க்கத்தை பத்தி சந்தேகம் இருக்குது, எங்களுக்கு வந்து தெளிவு தாங்க என்பதா. ஒரு 3 மணிக்கு வீட்டுக்குள்ள போனா ஒரு ஒரு அவர்ல வரையிலும் என்று நினைச்சிட்டோம். ஆனா எந்த அளவுக்கு என்ன எங்களுக்கு இஸ்தாருக்கும் ஏற்பாடு செஞ்சாங்க, அவர்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே இல்லாம பேசிட்டு அவர்களும் குரானை வச்சுக்கொண்டு தயாரா இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த கேள்வி கேட்க கவலைக்குரிய விஷயம், நாங்க பேச அவங்களுக்கு சரியான குரானை கொடுக்கல, காதியானியுடைய குரான் அவர்களுடைய கையில் இருக்கு. இதுவும் உங்களோட குரான் தானே, இதை பார்த்துதானே நாங்க உங்களுக்கு எதிராக பேசுறோம், நீங்க என்னமோ வேற வேற விளக்கங்களை தாரீங்களே, இல்ல இதுதான் ஜம்மியாவால தயாரிக்கப்பட்ட குரான், இந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் இப்படி அல்ல, இதுக்குரிய நிலைப்பாட்டை நீங்க பார்க்கணும், இந்த இடத்துல இறங்கிச்சு என்பதாக எந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரியாதுண்டா. அந்த வசனங்களை பார்த்து, ஜிஹாதுடைய வசனங்களை பார்த்து சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குரான் எழுதாம இருக்கின்றது என்பதாக சொல்றாங்க. அதுக்கு குறவுதான் அவர்களுடைய கருத்து குரான் எழுதினது நபி அவர்கள் என்று அது கூட தெரியாம இருக்கிறாங்க. இந்த நாட்டில் 1000 வருடங்களுக்கு மேல இருக்கிறோம், குரான் என்றா என்னன்றதே நாங்க அவங்களுக்கு சொல்லிட்ட. அதுக்கு பிறகு குரான் நபியுடைய வார்த்தை அல்ல, நபி உம்மி எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. 23 வருடங்களாக இது நபி அவர்களுக்கு இறங்கின வார்த்தைகள். எப்படி புத்தா என்று வரக்கூடிய நேரத்துல 400 வருடங்களுக்கு பின்னால நீங்க அந்த திரிப்பிட்டகையை எழுதினீங்களோ, இது நபி அவங்க வஃபாத்தாகி அடுத்த வருடம் அந்த யமாமா யுத்தத்துக்கு பின்னால சஹாபாக்கள் ஒன்று சேர்த்தாங்க குரான். இதுல எந்த விதமான தவறும் இல்ல. சொன்னதுக்கு பிறகு அவரே சொல்றார், இதுக்கு பிறகு குரானுடைய விஷயத்துல நான் ஒன்றுமே தவறாக பேச மாட்டேன் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு சந்தேகங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கு. எங்கள் அடிப்படையான குரான், இஸ்லாத்துடைய அடிப்படை குரான் தான். அந்த குரானை பத்தியே இவ்வளவு சந்தேகம் வேண்டா, முஸ்லிம்களை பத்தி எவ்வளவு சந்தேகமா இருக்கு, எங்களோட நடத்தைகளை பத்தி எவ்வளவு சந்தேகமா இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க விரும்பியோ விரும்பலையோ இந்த நிலைமையை நாங்க முகம் கொடுக்கதான் ஒண்ணும், எங்களை பத்தி நச்சு கருத்துக்கள் போடப்பட்டுதான் இருக்குது. எப்படி சஹாபாக்கள் இதுக்கு முயற்சி செஞ்சாங்களோ, அந்த சகாபாக்கள் எப்படி தெளிவுகளை கொடுத்து அந்த நிலைமைகள் இருந்து மேல வந்தாங்களோ, அதே மாதிரி எங்களுக்கு பெரிய ஒரு கடமை ஒன்று இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, முந்தநாத்து பிரைம் மினிஸ்டர் கூறிய செக்யூரிட்டி செக்ஷன்ல கிட்டத்தட்ட 200 போலீஸ் ஆபீசர் எஸ்டிஎஃப் அவங்களும் இருந்தாங்க. எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்த இன்றைக்கு ஒரு 200 போலீஸ் ஆபீசர் நாரஹம்பிட்டேல எங்களுக்கு ஒரு சென்டர் ஒன்று இருக்குது, வாங்க எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்துங்க. டாக்டர்ஸ் மார்கள் 20 பேர் நன்முஸ்லிம் குரான கையில வச்சுக்கொண்டு, உங்களோட குரான பத்தி சந்தேகம் இருக்குது, நாங்க 20 டாக்டர்ஸ் மார்கள் தனியா வாரோம், எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்துங்க. ஜம்யத்துல் உலமா இருக்கக்கூடிய அடிச்சதே 2000 தான், பாதிக்கு மேல குரான்கள் முடியுது. அந்நிய மக்கள் வந்து கேட்டுட்டு போறாங்க, ஏன் எங்களுக்கு தவறான எண்ணங்கள் உங்களை பத்தி போடப்பட்டிருக்குது என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஏதோ ஒரு அமைப்புல நாங்க மார்க்கம் என்ற அமைப்புல முன்னேற்றம் அடைஞ்சிருப்போம். இந்த நாட்டுல பள்ளிகள் கூடியிருக்கும் தான், எங்கட ஆடைகள் மாறியிருக்கும் தான், பெண்கள் முகத்தை மூடினாங்க தான், ஆண்கள் தோப்புக்கு ஜுப்பாவுக்கு இறங்கினாங்க தான், நாங்க மார்க்கம் என்ற அமைப்புல எவ்வளவு அமளி வாதத்துல கூடியிருப்போம் தான். ஆனா யோசிங்க, எதுவரை காட்டியும் அவர்களுக்கு தெளிவு கொடுக்காம நாங்க முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டே போவோமோ, அவர்களுடைய உள்ளத்துல பயம்தான் வருமே தவிர, சந்தேகம்தான் வருமே தவிர, ஒரு நாளும் நல்லெண்ணம் வராது என்பது விளங்கிப்போம். நாங்க ஹலால் ஆரம்பிச்சிட்டோம், நாங்க இஸ்லாமிக் பேங்கிங் என்று ஆரம்பிக்கிறோம், நாங்க மதரசாக்கள் ஒவ்வொரு மஹல்லா நிலையத்துக்கும் பள்ளி பள்ளியாக வைக்கிறோம், கூட்ட கூட்டமாக பிள்ளைகள் வராங்க போறாங்க. அவர்களுடைய மார்க்கங்கள் அப்படி இல்ல, அது நாளுக்கு நாள் இல்லாம பேசிக் கொண்டிருக்கிறது. நாங்களும் தெளிவுகளை கொடுக்காம முன்னேற்றம் அடையக்கூடிய நேரத்துல சும்மா யோசிங்க, மனிதன் என்ற அமைப்புல அவங்களோட உள்ளத்துல சந்தேகங்கள் வரதான் செய்யும். எனவே லோக்கல் இந்த நாடு என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது சாதாரணம்தான். ஆனா மறந்துட வானம், இது லோக்கல் மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய ஒரு 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 விடயம் தான் நடக்குது. எனவே வெளிநாட்டு சக்திகளுடைய நோக்கம் அது வேறதான், அந்த சந்தேகங்களை உருவாக்குறது வெளிநாட்டில் இருந்து கொண்டுதான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலையும், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்னொரு கட்டம் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால வந்த சோதனை இருக்குது, அது இன்டர்நேஷனல் லெவல்ல வந்த சோதனையாக தான் இருந்துச்சு, லோக்கல் மட்டுமல்ல. எனவே ஹந்தக் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த ஹந்தக்குடைய யுத்த நேரத்துல யஹூதிகள் நசராக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து முஷ்ரிகீன்கள் மஜூசிகள் உள்ளுக்குள்ள முனாஃபிகூன்களும் சேர்ந்துதான் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு பார்க்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகம் கொடுத்தாங்களா இல்லையா? அது பயங்கரமான ஒரு நிலைப்பாடு. எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது, ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் உண்டு வரப்போகுது. எனவே அந்த நேரத்துல வாழ தூக்கல்ல நபி அவங்க குழி தோன்றதுக்கு தான் முடிவு செஞ்சாங்க, ஏன்னா அவங்க உள்ளுக்கு வராம இருக்கிறதுக்காகவே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சில வீரர்கள் மாதிரி நாங்க பேசலாம், அடிப்போம் நொறுக்குவோம் என்று, ஆனா மறந்துடக்கூடாது, இந்த நேரத்துல இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதோ அந்த முறையில தான் நாங்க நடந்து கொள்வோம். நாங்க சிலர்கள் சில நேரங்கள்ல சில காலத்தை காட்டலாம், ஆனா முழு நாட்டிலும் இருக்கக்கூடிய 2.2 முஸ்லிம்களுடைய விஷயங்களை முன் வைத்துக் கொண்டு நாங்க ஒவ்வொரு செயல்களை செய்யறதாக முக்கியம். எனவே எங்களுக்கு ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு அமைப்புல தாவத்துக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அவர்களுக்குரிய சரியான தெளிவுகளை நாங்க கொடுக்கறதே நான் செல்றேன் என்றா அந்நிய மக்களோட புலங்குறதுல எந்த புறப்பாடும் செய்யவானும் வல்லாகி செல்றேன். இந்த நாட்டில் உள்ள அதிகமான பௌத்த மக்கள் அவர்கள் எல்லாம் நல்லவர்கள் தான். அவர்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு சந்தேகம் போடப்பட்டிருக்கிறது. நாங்க அவர்களோட குடுக்கல் வாங்கல் செய்யறது, ஆட்டலை போரண்டு ஆட்டலை ஏற்றிக்கொண்டு போகக்கூடிய நேரத்துல இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்துறது, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இல்லாமாக்குறது, டிஃபென்ஸ்ல இருந்து வந்து சில ஆண்கள் பெண்கள் ஜம்மியால உட்கார்ந்து ஷரியா என்ற என்னன்றதை கேட்க, நாங்க ஷரியாவை விளங்கப்படுத்தினதுக்கு பின்னால் அவங்க சொல்றாங்க மௌலவித்துமா கீனவான தராக வேண்டேப்பா, நாங்க சொல்றதுக்கு கோவிச்சு கொள்ள வானம், முழுமையான குத்தம் உங்களதான், எங்கட உள்ளத்திலே சரியா என்றா ஒரு பெரிய ஒரு பூதம் மாதிரி தான் இருந்துச்சு, இன்றைக்கு நீங்க விளங்கப்படுத்தினதுக்கு புறவுதான் எங்களுக்கு தெளிவு வருவது என்பதான். ஏன் நீங்க டிவில செய்யக்கூடாது, ஏன் நீங்க மீடியாவுக்கு போகக்கூடாது, ஏன் இப்படி நீங்க ப்ரோக்ராம் செய்யக்கூடாது, முழு நாட்டிலையும் தவறாக தானே விளங்குறாங்க என்று டிஃபென்ஸ்ல இருந்து சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்க இந்த நேரத்துல என்ன செய்யணும் என்றா எங்களுக்கு மத்தியில சண்டை பிடிக்கிறத விட்டுட்டு, நாங்க ஒவ்வொருத்தரை மாட்டி கொடுக்கறத விட்டுட்டு, எப்ப எங்களுக்கிட்ட ஒரு ஒத்துமை வருமோ அந்த ஒத்துமையாக இருந்து கொண்டுதான் நாங்க இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கோம். எப்ப எங்களுக்கிட்ட பிரிவினைகள் உண்டாகுமோ, எங்களுக்கிட்ட நாங்க எங்களுக்கு மத்தியில சண்டை பிடிப்போமோ, ஒரு நாளும் இந்த நிலைமையிலிருந்து எங்களுக்கு வெளியே வர முடியாது. அந்த நேரத்திலையும் நாங்க என்ன, யார் யாரெல்லாம் சண்டை பிடிக்க வராங்களோ மாட்டி கொடுக்கிறாங்களோ அவர்களையும் அணுக பார்க்கணும், எங்களோட சேர்த்து கொள்ள பார்க்கணும், அவர்களையும் ஒதுக்குறது எங்களுடைய முறை அல்ல, நாங்க அவர்களையும் சேர்த்து இந்த பயணத்தை செய்தது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே நான் என்ன செல்ல வாரேன் என்றா பேசி பேசினது வந்து அம்ருபுனுல் ஆஸ். அந்த அம்ருபுனுல் ஆஸ் எவ்வளவு பயங்கரமான விரோதியாக இருந்தார், சாதாரண விரோதி அல்ல. இந்த காலத்தில் உள்ள விரோதத்துவம் என்ன, அந்த காலத்துல அம்ருபுனுல் ஆஸ் செஞ்ச விரோதத்துவம் இருக்குதே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், அபு சுஃபியானோட சேர்ந்து ஹிஜ்ரத் செஞ்ச அந்த அபிசீனியாக்கு ஹிஜ்ரத் செஞ்சவர்களுக்கு விரோதத்துவம் காட்டினது மட்டுமல்ல, மக்கள் உள்ள முஸ்லிம்களுக்கு 11 வருடங்கள் அநியாயம் செஞ்சு கொண்டிருந்தார். அதுக்கு அப்புறம் மக்கள் இருந்து மதீனாக்கு போனோம், இந்த தொல்லைய தாங்க இல்லாம முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பு காட்டினாங்க. அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பின்னாலதான் அம்ருபுனுல் ஆஸ் இஸ்லாத்துக்குள்ளவர், அவ்வளோ விரோதத்துவம் காட்டினவர். எனவே யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாங்களோ, அது மினிஸ்டர்மார்களாக இருக்கலாம், போலீஸ் ஆபீசராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், யாரோடும் நாங்க குரோதம் வைரம் பதுவா செய்யக்கூடியவர்களாக மாறக்கூடாது. அவர்களுக்கும் நாங்க துவா செய்ய வேண்டும். அம்ருபுனுல் ஆஸ் போன்றவர்கள் அவர்கள் அதுக்கு பின்னால ஹுதைபியாவுக்கு பின்னால் இஸ்லாத்துக்குள்ள வாரா. காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க உஹதுல முஸ்லிம்களுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தவர், முஸ்லிம்கள் 70 பேர் ஷஹீதாகிறதுக்கு காரணமாக இருந்தவர், ஆனா ஹுதைபியாவுக்கு பின்னால அவரும் இஸ்லாத்துக்குள்ள வாரா. அபு சுஃபியான் எவ்வளவு பயங்கரமான விரோதி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கும் காரணமாக இருந்தவர், முஸ்லிம்களுக்கு சார்பில்லாத ஒரு உடன்படிக்கையாக இருந்தது, ஆனாலும் மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால அவரும் இஸ்லாத்துக்குள்ள வாராரா இல்லையா? அதுக்கு முன்னாலே அவருடைய மகள் நபி அவங்க திருமணம் முடிச்சிட்டாங்க. எனவே எங்களுடைய உள்ளங்கள் விசாலமாக இருக்க வேண்டும். இந்த மக்கள் தெரியாம எங்களுக்காக வேண்டி இவ்வளவு எதிர்ப்புகள் காட்டுறாங்க. இந்த நேரத்துல பல சூழ்ச்சிகள் பின்ன கிடைக்கும், வல்லாஹி அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சூழ்ச்சி ஒரு பக்கம் வைங்க, ஆனா கீழ் மட்டத்துல மக்கள் அந்த சூழ்ச்சி என்னென்று தெரியாம எங்களோட இவ்வளவு விரோதத்துவம் காட்டுறாங்க, அவர்களுக்கு நாங்க அகலாக்க காட்டுவோம், அவர்களோட நல்ல முறையில நடந்து கொள்வோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளங்கள்ல மாற்றங்கள் உருவாக்குவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இதுல ஆக முக்கியம் என்ன? எங்களுக்கு மத்தியில ஒற்றுமை ஆக முக்கியம். இரண்டாவது கவலைக்குரிய விஷயம், இவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விஷயத்துல, தெளிவுகள் கொடுக்கக்கூடிய விஷயத்துல முஸ்லிம்களாகிய நாங்களே தெளிவு இல்லாமல் இருக்கிறது தான் கவலைக்குரிய விஷயம். குர்ஆன் என்று வரக்கூடிய நேரத்துல சில நேரங்கள்ல படித்த மக்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவங்களே கேட்கிறாங்க, அல்லாஹ் ஏன் இப்படி குர்ஆன்ல சொல்லணும், யாரா இருந்தாலும் இப்படி சொன்னது பிழைதானே, முஸ்லிம்களுக்கே இந்த ஆயத்துக்களுக்குரிய தெளிவு இல்ல, அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்நிய மக்களுக்கு எங்க தெரிய வரும். புகாரி என்று வரக்கூடிய நேரத்துல அதுல ஹதீஸ் ஒன்று வருவது, உமிர்து அன் உகாதில அன்னாஸ் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், மக்கள் கலிமா சொல்லும் வரை அவர்களோட போர் செய்யறது எனக்கு ஏவப்பட்டிருக்கிறது என்பதாக புகாரில வருவது. பேப்பர்ல ஆர்டிக்கல் ஒன்று வருவது, இந்த புகாரி இந்த நாட்டுல பேன் பண்ணணும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், அந்நிய மக்கள் இதை பேன் பண்ணணும் என்று சொல்றது பிரச்சனை ஒன்று இல்ல, ஏன் தெரியாதனத்துல ஏன் புகாரில் இப்படி எல்லாம் வந்திருக்குது, இதுக்கு தெளிவு கொடுக்கறதுக்கு பாரமாக எங்கட முஸ்லிம்களும் சேர்ந்து, உண்மைக்குமே புகாரி ஒன்று தேவையில்லை, குரான் மட்டும் போதுமே, இந்த தேவையில்லாத கிதாப்கள் சுட்டிதான் முஸ்லிம்களுக்கு உள்ள பிரச்சனை என்று முஸ்லிம்கள் சொல்றாங்க. படிச்ச மக்கள் தெரியாதனம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லிம்களையும் அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான், எந்த அளவுக்கு நீ குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்துல இல்முள்ளவர்களாக ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறீங்க என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இப்படியா வந்த நிலைமைகள்ல இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நேரத்துல நாங்க முதலாவதாக சில தெளிவுகளை உண்டாக்கி கொள்வதாகும். நிச்சயமாக சில விடயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு செல்லல்ல, அது ஆடைகளுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, ஏனில் இபாதத்துடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல நான் இருக்கிற கருத்து மட்டும்தான் சரி, மற்றெல்லாம் கருத்து பிள என்ற அமைப்புல நாங்க அணுகாம, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரெண்டு கருத்தையும் சேர்த்து அந்த மக்களுக்கு சரியான அமைப்புல வழிகாட்டல்கள் செய்ததிருக்கிறது. இது ஆக முக்கியம். நான் ஏன் இதை மீட்டி மீட்டி செல்றேன் என்றா, எங்களுக்கு மத்தியில பிழைவுகள் உண்டாகிச்சே, இந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவிகளை விட்டும் நாங்க தூரமாகிடுவோம், நிச்சயமாக தூரமாகிடுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது சோதனைக்குரிய காலம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல. சும்மா யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அந்த அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வந்த சோதனை இருக்கிறதே லேசான சோதனை அல்ல. அவர்களை ஜினாவோட தொடர்பாக்கி ஒரு வதந்தி முழு மதீனாலையும் பரப்பப்பட்டிருக்கிறது. சும்மா யோசிங்க, அது நானோ நீங்களோ அல்ல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, நபி அவர்களுக்கு மிம்பருக்கு ஏறுறதே கஷ்டமாக இருந்துச்சு, மதீனால அந்த அளவுக்கு அந்த செய்தி பரவிக்கொண்டே போகுது, அந்நிய மக்களுக்கு மத்தியில, முனாஃபிகூன்களுக்கு மத்தியில இது ஒரு பகடியாக எடுத்துட்டு கொண்டாங்க, நபி அவர்களுக்கு தாவத் கொடுக்கறதே கஷ்டமாக இருந்துச்சு, என் வீட்டுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் உண்டாக தான் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூடிய நிலைமை ஒன்று உண்டாகியும் அல்லாஹ் முதலாவது ஆயத்து என்ன தெரியுமா இருக்கிறான், லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவா கைருல் லக்கும். அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு பெரிய நிகழ்வு நடக்கிறது இருக்குதே, இது உங்களுக்கு கெடுதியாக நீங்க நினைக்க வேணாம், இந்த நிகழ்வுக்கு பின்னால பெரிய கயிற நாங்க வச்சிருக்கிறோம் என்பதா அல்லாஹ். இவ்வளவு பெரிய நிகழ்வு, ஆனா அல்லாஹ் சொல்றான், இல்ல இதுல நலவே நலவு தான் இருக்குது என்பதா அல்லாஹ் குர்ஆன். எனவே எங்களுக்கு வெளிரங்கமாக பார்க்கக்கூடிய நேரத்துல வீடுகள் உடப்படுவது, உயிர்கள் இல்லாமது, பொருளாதார பிரச்சனை நடக்குது, இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாங்க, குர்ஆனுக்கு எதிராக பேசுறாங்க, அல்லாஹ் பேசுறான், நிச்சயமாக கஷ்டம்தான், ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் அந்த நிலைமைகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இதுல கயிறை நாங்க வச்சிருக்கிறோம். ஆனா எப்ப அது கயிறாக மாறும் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க ஒற்றுமையாக இருக்கிறது, நாங்க இந்த விஷயங்களுக்காக வேண்டி சரியான அமைப்புல முறையாக மஷூராவோட இதாகத்தோட நாங்கள் வழி நடக்கிறோம். இதுலயும் முஸ்லிம்கள் என்று வரக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு அந்நிய புத்திஸ்ட் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம். இந்த நேரத்துல சில நேரங்கள்ல உதைபியாவை போல சில உடன்படிக்கைகள் செய்ய வேண்டிய நிலைப்பாடுகள் வந்தாலும் வரலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களான, முஸ்லிம் கம்யூனிட்டி என்ற அமைப்புல சஹாபாக்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு உதைபியாவுடைய உடன்படிக்கை. என் வந்ததே எதுக்கு, உம்ரா செய்யறதுக்காக வேண்டி. அதுலயும் என்ன, சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க போனாங்க. போன நேரத்துல என்ன நடந்துச்சு என்று, அவங்கள கொலசஞ்சதாக ஒரு செய்தி வந்துச்சு. நபி அவங்க எல்லாத்துக்கிட்டும் பையத்து எடுக்கிறாங்க, நாங்க மௌத்தாக காட்டி யுத்தம் செய்வோம் என்பதாக எல்லா சஹாபாக்களும் தயாராகிட்டாங்க. அதுக்கப்புறம் செய்தி வருவது, இல்ல அவர் மௌத்தாக்க, அவர் கொலை செய்யப்படல, அவர் உயிரோட தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன, உம்ரக்கு போறதுக்காக வேண்டி பாக்குறாங்க, அதுக்கும் இடம் கொடுக்கல. அந்த உடன்படிக்கையை பார்த்தா 100க்கு 100 எங்களுக்கு எதிர் மாதிரி தான் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் எவ்வளவு குழப்பமான நிலைமைக்கு ஆகினாங்க என்றா, அவங்களுக்கு இதுக்கு வழிபடுறதே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன் இப்ப ஜோஷாக்கிட்டாங்க, மவுத்து வர காட்டி நாங்க யுத்தம் செய்வோம், பெய்த எப்படி சரி உம்ராவை செய்வோம் என்று. ஆனா இப்ப அடுத்த கட்டம், இந்த வருஷம் உம்ராவுக்கு போகல, திருப்பி பேசிடுங்க என்பதாக சொல்லப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேக்குறாங்க, யாரும் நீங்க எங்களுக்கு உம்ராக்காக வேண்டிதானே வர சொன்னீங்க, ஓ அப்ப என்னத்துக்கு திருப்பி போகணும்? நபி அவங்க பதில் கொடுத்தாங்க, நான் இந்த வருஷம் என்று சொல்லலே, அதுக்கு பிறகு யோசிச்சே குறைக்கு போவோம் என்று சொன்னது இன்னும் போவோம் பெய்து. யார் சொல்ல, நாங்க ஹக்குல தான் இருக்கிறோம், ஓ உமர். அவங்க பாத்தில தான் இருக்கிறாங்க, ஓ உமர். அப்ப என்னத்துக்கு பயப்படணும் யார் சூழல்லாம்? நபி அவங்க மௌனமாக இருந்தாங்க. கடைசியாக வந்து கேட்கிறாங்க, நீங்க உண்மையாகவே ரசூலா இருக்கிறாங்களா என்பதாக, நீங்க உண்மையான ரசூலா என்பதாக கேட்டாங்க. நபி அவங்க மௌனமாக இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஏற்றுக்கொள்றது கஷ்டம்தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒப்பந்தம் செஞ்சிட்டாங்க. திரும்பி வார நேரத்துல அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் இறக்குறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, அவங்களுக்கு நாங்க பகிரங்கமான வெற்றியை தந்துட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்களே கேட்டுக்கொள்றாங்க, வெற்றியா? என்ன வெற்றி கிடைச்சிருக்குது எங்களுக்கு? என்ன விலங்குது தோல்வி அடைஞ்சு திரும்பி போற மாதிரி, ஒரு உம்ராவும் இல்ல திரும்பி போறோம், அல்லாஹ் வெற்றி என்று சொல்றானே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த வெற்றி எப்ப கிடைச்சிட்டு? ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு பின்னால. நீங்க இப்ப முயற்சி செஞ்சது பெய்த்து உம்ரா செஞ்சுட்டு வாரத்துக்கு, ஆனா மக்கா அவங்களோட ஆட்சிக்கு கீழே தான். ஆனா நாங்க உங்களுக்கு எப்படியா கொஞ்ச வெற்றியை தந்தோம் என்றா, ரெண்டு மூணு வருஷத்துக்கு பின்னால அந்த காபா உள்ள இடத்துடைய வெற்றியை தந்துட்டோம், அது அதுக்கப்புறம் உங்களோட கைக்கு கீழே தான் வந்துச்சு. உங்களுக்கு உம்ரா மட்டுமல்ல, இதுக்கப்புறம் உங்களோட ஊடு மாதிரி தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நாங்க என்ன யோசிக்கிறோம் என்றா, இந்த நேரத்துல சஹாபாக்களுக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு, கோலத்தனம் மாதிரி தான் விளங்கும். ஆனா அதுலயும் அல்லாஹ் சில கைதுகளை வச்சிருப்பான். அந்த கைதுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வாய திறந்து சொல்ல இல்லாத நிலைமைகள் இருந்துச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியம் என்ன? முஸ்லிம்கள் என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க இதாஅத் செய்யறது கஷ்டம், முக்கியமான ஒரு விஷயம். அது கஷ்டமா இருந்தாலும் எப்ப இதாஅத் செஞ்சு சில நிலைமைகளை நாங்க தாண்டி போவோமோ, பிற்காலத்தில் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா பல கைதுகள் பல நிலைமைகள் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உண்டாக்குவான். அதே மாதிரி ரமதானுடைய மாதம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு முக்கியமான இபாதத்துக்குரிய தாவத்துக்குரிய ஒரு மாதமாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். பத்ருடைய யுத்தம் நடந்த மாதம். எனவே எங்களுடைய இபாதத்துடைய விடயங்கள்லையும் ரொம்ப கவனம் செலுத்துறது, அதே மாதிரி சதகாக்களுடைய விஷயத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்துறது. இதுக்கு முந்தின ரெண்டு வாரங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி உங்களுடைய சதகாக்களை தாங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ், கேள்விப்பட்டோம், ரொம்ப அழகான அமைப்புல மஹல்லா வாசிகள் முன்வந்து அதுக்குரிய சதகாக்களை செஞ்சாங்க. எனவே இந்த வாரம் அடுத்த வாரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கறத போல எங்களுடைய மஹல்லாவுடைய நிலைமைகளையும் எங்களுக்கு மறந்துட முடியாது. அந்த அமைப்புல இந்த வாரம் அடுத்த வாரத்துடைய இந்த கலெக்ஷன் இருக்குது, அது மஸ்ஜிதுடைய விடயங்களுக்காக வேண்டி, மஸ்ஜிதுடைய விவகாரங்களுக்காக வேண்டி அது ஒன்று சேர்க்கப்படும். அதுக்காக வேண்டியும் நீங்க ஆரம்பத்தில் எவ்வளவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இல்லாட்டி அதை விட கூடியாக நீங்க செய்யறதுக்காக வேண்டி முயற்சி செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க தான். எங்கட மஹல்லாக்கள்லையும் எப்படி பொருளாதார ரீதியில பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, ஜகாத் எடுக்கிறதுக்கு தகுதியான அமைப்பில் இருப்பாங்க. எனவே எங்களுக்கு ஜகாத்தை பைத்து தூக்கி கொண்டு போய்த்து அங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஜகாத் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த மஹல்லல அந்த ஜகாத் எடுக்கிறதுக்கு தகுதியானவங்க இருப்பாங்க. எனவே ஜகாத் கொடுக்கறதுக்கு யாரு தகுதியோ அவர்கள் அவர்களுடைய ஜகாத்துடைய விஷயத்துல உங்களோட மஹல்லா எந்த அமைப்புல அழகான அமைப்புல செய்யறாங்களோ அதுக்கும் ஒத்துழைப்பாக இருக்குமாறு மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே கடைசி 10 நாட்களை நாங்க நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த கடைசி 10 நாட்கள்ல நாட்டுக்காக வேண்டி, சமாதானத்துக்காக வேண்டி, ஒத்துமைக்காக வேண்டி, சகவாழ்வுக்காக வேண்டி, அந்த மக்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி எப்ப நாங்க துஆ கேட்போமோ எந்த சந்தேகமும் இல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக.